நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடர் தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். அந்த நாளைய நடிகர்களில் பெரும்பாலானவர்களைப் போல கே ஏ தங்கவேலுவும் நாடக மேடையிலிருந்து வந்தவர்தான். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடகக் குழுவிலிருந்து வந்தவர் அவர். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நாடகக் குழுவில் நடித்து நகைச்சுவையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். கலைவாணர் எனக்கு குரு, தெய்வம் என்று நன்றியுடன் கடைசி வரையில் கூறி வந்தார். வறுமை காரணமாக பெரும் துன்பம் அனுபவித்தாலும் மேடை ஏறிவிட்டால் சிரிக்க வைப்பதில் அவர் சமர்த்தர். தெளிவான உச்சரிப்பு, குரலில் ஏற்ற இறக்கம், வசனங்களை வெளிப்படுத்தும் விதம் அவருடைய தனித்தன்மையின் முக்கிய அம்சங்கள். முதலில் சதி லீலாவதி என்ற படத்தில் நடித்தார். அதன்பின் 17 ஆண்டுகளுக்கு பின்தான் சொல்லும்படியான வாய்ப்புகள் வரத் தொடங்கின. உலேபகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், கற்புக்கரசி, அரசிளங்குமரி ஆகியவை அவருக்கு புகழ்பெற்று தந்த படங்கள். சிங்காரி என்ற படத்தில் நடிக்கும் பொழுது டனால் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தினார். எனவே டனால் என்ற சொல் அவருடைய பெயருடன் ஒட்டி கொண்டு விட்டது.
உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா, பரிச திருடிட்டு இங்க கொடுத்தன வந்த பயல. அட்ரஸ் தானாடா கேளுங்கடா. சொல்லு. சிவலோகம், ஆகாய வழி, கேடாப்பு யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பாவம், அனாத படப்ப. அனாத பயல எவன்டா? அனாத
இவர் பெரிய கோடி சொல்ற.
ஆமா, சிங்காரம் எப்படி ஜெயிலுக்கு வந்த? அத சொல்லப்பா. ஐயோ, அதை ஏண்டா கேக்குற?
சும்மா சொல்ல.
ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா, அதுல லெக்கான் ஜாதியை சேர்ந்த ஒரு கோழி ஓ உயரத்துக்கு ஒண்ணு இருந்து. குரங்கு பயல, அதை எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்த. நான் போட்டதை எல்லாம் தின்னு எதிர் வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து முடிச்சு.
என்ன
சேவ கோழியை சிநேகிதம் முடிச்சுக்கிச்சா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு சீதனத்தை கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்துருத்தனே.
என்ன,
அவங்க வீட்டுல போய் ரெண்டு வயிற மூஞ்சிய போட்டு முடிஞ்சிடுச்சு.
அப்ப மூக்கையும் முடிஞ்சிருக்கணுமே.
மூஞ்சிய விட்டுடுச்சு சுமாரா. மூஞ்சூரு பயல, அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான், கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான்.
புகாரா?
பிளைமவுத்துக்காரு. நீ ஏண்டா ஏன் இடுப்புல போனதுக்கு இறங்க மாட்டேங்கிற? நீ சொல்லப்பா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன்.
புகார் பண்ண முடியா?
இல்லடா, ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா.
அறுத்தியே வயிற்றுல வைர மூக்கி இருந்தா?
வைர மூக்கத்தி மட்டுமா இருந்தது. அந்த தெருவில் இருக்கிறவங்க பாரி ஓட்டு நகையும் அது வயிற்றுலதான் இருந்தது.
என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் போல, காளியன் ரத்னம், சி டி ராஜகாந்தம் போல தங்கவேலுவுக்கு ஜோடியாக நடித்து புகழ் பெற்றவர் எம் சரோஜா. அந்த நாளில் திரைப்படத்துறையும் இன்று போலவே ஆணாதிக்கம் மிக்கதாக இருந்தது. பல நகைச்சுவை நடிகைகள் திறமை பெற்றிருந்தாலும் பரிமளிக்க முடியவில்லை. நகைச்சுவை நடிகைகள் தாங்களாக எதையும் செய்து சிரிக்க வைக்க முடியாது. ஆண் நடிகர்களுக்கு ஒத்துப்பாடியும் அவர்களுடைய பாத்திர படைப்பையும் நகைச்சுவையையும் தூக்கி நிறுத்தவும் இந்த நடிகைகள் உதவினார்கள். தங்கவேலுக்கு ஆரம்ப காலத்தில் இணையாக பல படங்களில் நடித்தவர் டி பி முத்துலட்சுமி. தனக்கு பூரியும் சப்பாத்தியும் செய்ய தெரியாது என்று கூறும் முத்துலட்சுமிக்கு அதை கற்றுத்தருகிறார் தங்கவேலு. எல்லாம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளும் மனைவியாக முத்துலட்சுமி நடித்தார். அவருடைய கள்ளம் கபடமற்ற நடிப்பு இந்த காட்சியை மேலே கொண்டு சென்று நிறுத்துகிறது. இதில் வசனங்களில் நகைச்சுவை இல்லை, நடிக்கும் விதத்தில் தான் நகைச்சுவை மிளர்கிறது.
தெரியுமா, ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்புறம் என்ன செய்யணும்?
தெரியாது
இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
அதான் எனக்கு தெரியுமே.
இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
அதான் எனக்கு தெரியுமே.
அது நிறைய தண்ணியை ஊத்தி,
அதான் எனக்கு தெரியுமே.
நல்லா குழச்சு,
அதான் எனக்கு தெரியுமே.
வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன்.
அதான் என்னங்க, நீங்க எப்படி சொல்றீங்க?
என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னு அடக்க உடக்கமா கேட்கணும். எதுமே ஏதாவது தெரிஞ்ச மாதிரி. அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
ஆனால் எம் சரோஜா தான் தங்கவேலுவுக்கு சரியான ஜோடியாக அமைந்தார். திரைப்படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் தங்கவேலுவின் மனைவியானார். கல்யாண பரிசு காமெடி காட்சிகளின் புகழுக்கும் வெற்றிக்கும் எம் சரோஜாவின் பங்கும் மிக பெரியது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். கல்யாண பரிசு காட்சிதான் பெண் நகைச்சுவை நடிகையான சரோஜாவுக்கு தங்கவேலுவுக்கு சமமான இடத்தை அளித்தது. சரோஜாவின் பாத்திரம் அப்பாவியாகவோ முட்டாளாகவோ காணப்படவில்லை. தான் தான் புகழ்பெற்ற எழுத்தாளர் வைரவன் என்று தங்கவேலு கூறும்பொழுது சரோஜா காட்டுகின்ற பெருமிதம் தத்ரூபமான நடிப்பு. சரோஜா தங்கவேலுவுக்கு எல்லளவும் சளைத்தவர் அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது.
கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டுல வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவர் முடிஞ்சு நீங்க பாட்டுல புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சு நாங்க. நான் உடனே என்ன பண்ண, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைமாயி போச்சு.
ரொம்ப கூட்டமா?
அட்டே அப்பா, எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது.
பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க.
அதை ஏன் கேக்குறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது.
அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலதான் போட்டாங்களா?
என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்தே மேடையில என்ன பாத்துருக்க முடியாது.
ஏன் ஓரமா நின்னீங்களா?
காரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு.
அந்த பூமாலெல்லாம் எங்க?
ஏன் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு.
உங்களை யார் புகழ்ச்சியா பேசலையா?
ஏன் பேசல? நல்லா இருக்குது. இந்த ஊர் சேர்மேன் திடீர்னு எழுந்தார். இவர் கலை பொக்கிஷான்னாரு. சார் சார் இருங்க இருங்க, என்ன ஒண்ணு புகழ்ந்து பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க. ஓ ஐ அம் சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தார். வைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க இருங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சு
அப்புறம் நீங்க பேசுனீங்களா?
பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன், 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் இந்நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு.
உங்களையா?
என்ன ஏன் தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கைய தட்டுறான் 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 தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான்.
இருக்கும் இருக்கும் இருக்கும். உங்களை பார்த்தாவே தெரியுதே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க.
ஐயோ ரொம்ப களைப்பு. இப்ப இருக்கிற களைப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பிறட்டுறதுக்கு.
இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க?
காசு கொடுத்து வாங்கினதா? ஆடி பைத்தியமே, இது மேடையில போட்டது.
டூ பொண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம். ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன்.
கணவன் சொல்லுகின்ற பொய்களை எல்லாம் முதலில் நம்புகிறார். ஆனால் அப்படி நடித்தாலும் இந்த பாத்திரம் முட்டாளாக திமிடவில்லை என்பதே உண்மை. அதற்கு வசனங்கள் மட்டுமே காரணமல்ல, எம் சரோஜாவின் நடிப்பும் காரணம். இத்தகைய திறமை எம் சரோஜா போன்ற நடிகைகளிடம் இருந்தது என்றாலும் பெரும்பாலும் நடிகைகள் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தயங்கியது உண்மையே. ஏனென்றால் பெண்களுக்கான நகைச்சுவை பாத்திரங்கள் மந்த புத்தி உடையவர்களாக, ஆணுடன் ஒப்பிடும்பொழுது அறிவுபூர்வமாக சிந்திக்க தெரியாதவர்களாக அமைக்கப்பட்டிருந்தன. பெண்களும் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தயங்கினார்கள். பொம்பளை சிரிச்சா போச்சு போன்ற பழமொழிகள் நகைச்சுவை பெண்மைக்கு புறம்பானது என்ற கருத்தை உருவாக்கியிருந்தன. எனவே டி எம் முதலம், சச்சு, மனோரமா போன்றவர்கள் முதலில் கதாநாயகியாகவே நடித்து வெற்றி பெற முடியாமல் போன பின்னர் தான் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தொடங்கினார்கள். அப்படி புகுந்து திரையுலகில் நெடுங்காலம் கோலோச்சியவர் மனோரமா என்ற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நடிகர். நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடர் 7வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
பாடுபாடி நல்ல அழகான ஜதையோடு வந்தானையா.